செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதனுக்காக மனிதன் முன்னிறுத்தும் ஒரே திருநாள் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் கொண்டாடும் இந்த வேளையில், இந்த வாரத்தினில் நம்முடைய திருக்குறள் உழவு அதிகாரத்திலிருந்து வருகிறது. 1033 குறளாக இருக்கும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோர்க்கெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இதற்கு விளக்கமாக மு வரதாசனார் என்ன சொல்றாருன்னா, உழவு செய்து அதனால் கிடைத்ததை கொண்டு வாழ்கின்றவரே உரிமையோடு வாழ்கின்றவர், மற்றவர் எல்லோரும் பிறரை தொழுது உண்டு பின் செல்கின்றவரே அப்படின்னு சொல்றாரு. இதே அதிகாரத்துல அடுத்த குறள், பலகுடை நீழலும் தன் குடை கீழ் காண்பர் அலகுடை நீழலவர். நெல் வளம் உடைய தன்னொளி பொருந்திய உழவர் பல அரசரின் குடை நிழல்களையும் தன் குடையின் கீழ் காண வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழன் என்கின்ற இனத்திற்கு உரித்தான விழா பொங்கல் திருவிழா. இந்த மண்ணில் விளைந்த கரும்பு, மஞ்சள், இஞ்சி, தமிழ் நிலத்தின் உழுது விளைவித்த நெல், வீட்டு சர்க்கரை ஆகிய நாட்டு சர்க்கரை, இவையாவும் பொங்கலின் கச்சா பொருள்கள். பொங்கலின் பொருளும் இறக்குமதி செய்யப்பட்டவை அல்ல. பொங்கல் என்கின்ற திருவிழாவும் இறக்குமதி செய்யப்பட்டது அல்ல. எனவே பச்சை தமிழ்நாட்டின் பச்சை தமிழ் விழா பொங்கல் தான். மண், உணவு, மனிதன், மாடு என்கின்ற நான்கு தத்துவங்களுக்கான கூட்டுறவின் குறியீடுதான் பொங்கல். கூடி கொண்டாடுவோம், வாழுங்கள். நேயர்கள் அனைவருக்கும், உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் உள்ளே செல்வோமா.
பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கையும் நங்கையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பொங்கையும் நங்கையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட
கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட.
ஒரு ராகம் ஒரு தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம். பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம்.
பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கையும் நங்கையும் இந்த பூமியும் சாமியும் எனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி.
Thank you. வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் மன மகிழ்வோடையும் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் வளங்களும் பெற்று நலமுடன் வாழணும்னு வாழ்த்திட்டு, இந்த ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக தெரிந்த பாடலின் தெரியாத தகவல், December 28 கருப்பு தங்கம், கலியுக கர்ணன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு தினம். நம்மை விட்டு அவர் மறைந்திருந்தாலும் அவருடைய நற்செயல்களாலும் பாடல்களாலும் திரைப்படங்களாலும் எத்தனையோ வருடங்கள் நம்முடன் வாழப்போகிறார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கருப்பு தங்கத்தின் பாடல் ஒன்றுதான் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். படம் சின்ன கவுண்டர். விஜயகாந்துக்காக மட்டுமே அளவெடுத்து தைக்கப்பட்ட சட்டை தான் சின்ன கவுண்டர். வேற எந்த நடிகர் நடிச்சிருந்தாலும் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காது. அந்த பாடலுக்கு, இந்த படத்திற்கு இசையமைத்தவர் மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா. முக்கியமா இந்த பாடலை பாடியவர் இளையராஜா அவர்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, விஜயகாந்துக்காக இளையராஜா பாடின அத்தனை பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதுல இந்த பாடலும் ஒண்ணு. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டர், ஆர் வி உதயகுமார் அவர்களின் இயக்கத்தில், விஜயகாந்த் சுகன்யா இவர்களின் நடிப்பில், இளையராஜாவின் இசையில், வாலி அவர்களின் வரிகளில் இந்த பாடல் கண்ணுபட போகுதையா. இந்த வருடத்தின் முதல் பாடலாக இந்த பாடலின் ஆரம்பத்துல வர்ற மாதிரி, யாருடைய கண்ணும் படாமல் நலமாக வாழ முதல் பாடலாக வருகிறது சின்ன கவுண்டர் படத்திலிருந்து கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டர். கேட்கலாமா?
கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. எவருக்கும் நீ குறைஞ்சதில்லை, வாக்கெடுப்பு நடந்ததில்லை, எதிலும் எப்பவும் தோத்ததில்லை. வீதியிலே ஒரு வீரன், மனு நீதியிலே நல்ல சோழன், வீதியிலே ஒரு வீரன், மனு நீதியிலே நல்ல சோழன், இந்த ஊருக்குள்ள நீதான் ஐயா எங்களுக்கு தோழன், இந்த ஊருக்குள்ள நீதான் ஐயா எங்களுக்கு தோழன்.
எல்லோரும் ஒரு முறைதான், ஏழையும் சாலையும் சரி சம்பந்தான், ஐயாவோட மானம் அந்த
உன்னாலதான் பேரு, கவரிமானு வரம் வரைக்கே உன்னாலதான் பேரு. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே.
எத்தனை பேருக்கு மணியாடர் வந்த ஞாபகம் இருக்கே? நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே, அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போது நம்ம பாஸ் ஆயிட்டோம்ன்றத வந்து ஒரு சின்னதா ஒரு மஞ்சள் கலர் கார்டுல நமக்கு வந்து பாஸ் பண்ணிட்டோன்றது வரும். அதை கொண்டுட்டு வர்ற போஸ்ட்மேனுக்கு நம்ம பாஸ் ஆயிட்டோன்ற கார்டு அவர் கொடுக்கும் போது ஒரு அவருக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு சந்தோஷம், அதுல இருந்து அவர் எதிர்பார்க்கறது நமக்கு தெரியும். அதே மாதிரி வெளியூர்களில் வேலை செய்கிற மகன் தன்னுடைய தாய் தகப்பனாருக்கு பணம் அனுப்புறதுக்கு அந்த காலத்துல மணியாடர்ன்ற ஒரு பண பரிவர்த்தனை, இப்ப எல்லாம் நமக்கு வயர்லெஸ் டிரான்சாக்ஷன் அது இதுன்னு எக்கச்சக்கமான டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்தாச்சு. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மணியாடர்ல இருந்து மாசம் மாசம் பணம் வர்றதை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் அதை கொண்டு வந்து கொடுக்கற போஸ்ட்மேனுக்கு இவங்க ஒரு டிப்பா கொடுக்கற 1 ரூபாய் 2 ரூபாயும் மிக பிரசித்தமானது. மணியாடர் அனுப்புற முறை இந்தியாவில தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1862. இது தபால் மூலம் பணத்தை அனுப்புவதற்கான ஒரு முறையை உருவாக்குச்சு. இது இந்தியாவில் பணப்பரிமாற்றத்திற்கான முதல் முறைகள்ல ஒன்றாகும். இது மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான வழியில் பணத்தை அனுப்ப உதவியது. இந்த மணியாடர் சம்பந்தமான ஒரு தகவல் ஒன்ன வலைத்தளத்துல படிப்பதற்கு சந்தர்ப்பம் வந்தது, அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதியோர் காப்பகம் ஒன்றிற்கு ஒரு மணியாடர் வந்துச்சு. இதோட 1000 ரூபாய் அனுப்பியிருக்கேன். நானும் என்னோட மனைவியும் இதுல இருக்கக்கூடிய முகவரியில இருக்கோம். நாங்க ஒரு சின்ன இட்லி கடை நடத்திட்டு வர்றோம். ரெண்டு பேரும் 60 வயசை கடந்தவங்க. நான் இறந்து போயிட்டா என்னோட மனைவிய பாத்துக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல. எனவே எனக்கு பின்னாடி அவளை உங்க இல்லத்துல பராமரிக்கணும், அதுக்காக இந்த பணத்தை அனுப்புறேன். வார வாரம் 1000 ரூபாய் அனுப்பிடுறேன். பாதி தொகையை உங்க காப்பகத்திற்கான செலவுக்காக எடுத்துக்கங்க, மீதி பாதியை என் மனைவி பெயரில் வரவு வைத்துக் கொள்ளுங்கள்னு எழுதியிருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் அனுப்புறோம் தொகை வராவிட்டால் தயவு செஞ்சு இதில் உள்ள முகவரிக்கு வந்து என்னுடைய மனைவியை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி எழுதி இப்படிக்கு மீனாள் ராமசாமின்னு எழுதியிருந்தது. சென்னையில் உள்ள முதியோர் காப்பகத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் 50 பேர் இருக்கின்றார்கள். தொடர்ந்து வார வாரம் இந்த தொகை காப்பகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. யார் இந்த மீனாள் ராமசாமி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காப்பக மேனேஜருக்கு ஆவல் அதிகரித்து ஒரு நாள் போனாரு. அப்ப 70 வயதிற்கும் ஒரு முதியவர் நாற்காலியில் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. நீங்க தானே மீனாள் ராமசாமின்னு கேட்டார். ஆமா தம்பி, நீங்க யாரு அப்படின்னார். விவரத்தை சொன்ன கொடுப்பாதே. அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு இருக்கையை காண்பிச்சார். ஒன்னும் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நேரம் ஆயிருச்சுன்னு அவங்க இட்லி கடை ஆரம்பிச்சாங்க. இட்லியை கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, சாம்பார் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாரும் நிறைய பேர் வந்து 4 இட்லி வேணும், 5 இட்லி வேணும்னு வாங்கிட்டு யாருமே இந்த வயசானவங்கள்ட்ட காசுன்னு நீட்டல. அங்க கல்லாப்பெட்டின்றது தனிப்பட ஒன்னும் கிடையாது. அங்க இருந்த ஒரு பெட்டியில எல்லாரும் பணத்தை போட்டு போனாங்க. அப்ப நான் இவங்கள்ட்ட கேட்டேன், யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. தம்பி, வர்றவங்க வயித்துக்கு சாப்பிடறதுக்கு தான் வர்றாங்க, என்னை அப்படி ஏமாத்தணும்னு நினைச்சாங்கன்னா ஏமாத்திட்டு போட்டோம், அவங்க வயிறார சாப்பிடணுன்றதுதான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பணத்தை வந்து நீ வார வாரம் முதியோர்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னே. ஆமா தம்பி, நான் இருக்கிற வரைக்கும் அனுப்பிப்பேன், நான் இல்லைன்ற போது என்னோட மனைவியை நீங்க வந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு. அதுக்காக 1-6 மாசத்துல அவர்கிட்ட இருந்து பணம் வர்றது நின்னு போன மாதிரி இருந்தது. இவர் என்ன பண்ணாரு, 2-3 வாரம் கழிச்சுதான் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு காரோட தன்னோட மேனேஜரை கூட்டிட்டு போனாரு. அங்க போனா அந்த அம்மா மட்டும்தான் தொடர்ந்து அந்த இட்லி கடையை நடத்திட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது தன்னுடைய கணவர் இறந்து 20 நாளாயிருச்சுன்னு சொல்லி அவருடைய படத்தை காமிச்சாங்க. நீங்க இதுக்கு ரெஸ்ட் ஹோம்க்கு வந்துடுறீங்களான்னு கேட்கும் போது, இல்ல, இங்க இருக்க மக்கள் அவ்வளவு மனிதாபிமானத்தோட நாங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு அவ்வளவு பேரும் என்னோட பிரியமா எல்லா வேலையும் அவங்களே எடுத்து போட்டு செய்தாங்க. இப்ப 2 நாளாதான் நான் மறுபடியும் இட்லி கடையை ஆரம்பிச்சிருக்கேன். நான் நல்ல தெம்பாதான் இருக்கேன். என்னால முடியற வரைக்கும் நான் இங்க இருக்கேன். இந்த மக்களுக்கு நான் தொடர்ந்து என்னுடைய சேவையை செய்துகிட்டு இருக்கேன். அப்படி என்னால முடியாம போகும்போதே இந்த மக்களே உங்களை வந்து என்னை அங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு சொல்றாரு. இவ்வளவு ஒரு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா போன் பண்ணுங்கன்னு சொல்லி காப்பகத்தினுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு வந்தது உங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா, இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னுன்றதை எதையும் பெறுவதை விட கொடுப்பதில் தான் ஆனந்தம், அமைதி, திருப்தி, நிம்மதி இருக்கு. இத புரிஞ்சுகிட்டோம்னா நாமும் புத்திசாலிதான்.
சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா, செயலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம், சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு. பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம், கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம்,
அன்பென்னும் ஆற்றில் நீராடும் நேரம், அங்கங்கள் யாவும் இன்னும் என்னோ,
இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில்
இன்பத்தை வர்ணிக்கும்
மெல்லிய நூலிடை வாடியதே, மன்மத காவியம் மூடியதே, அள்ளியும் கிள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதே, சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா, செயலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம், சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு. தாய் தந்த பாசம் தந்தை உன் வீரம், செய்கொள்ள வேண்டும் அன்பே அன்பே,
காலங்கள் பாற்றும் கை தந்து காக்கும் என் பிள்ளை தந்தை இங்கே இங்கே,
வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் மகன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, நாடிய பூமியில் கார்புகிலாய் மழை தூவிடும் மானிடம் என் மகனே, சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா, செயலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம், சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
சாகித்ய அகாடமி விருது. ஒரு வருஷமும் இந்த விருதை வாங்குவதற்கு எழுத்தாளர்கள் போட்டி போட்டுட்டு எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருது சாகித்ய அகாடமி விருது. 2025 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் என்பவர் எழுதிய தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்னும் தொகுப்புக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சாகித்ய அகாடமி விருது என்னன்னா, இது 24 மொழிகளை தேர்ந்தெடுத்து ஆங்கில மொழி உட்பட அத்தனை மொழிகளுக்கும் அது சிறந்த நூலுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. தமிழ் சிறுகதைகளின் தொடக்க கால முன்னோடிகளை பற்றி இன்றைய தலைமுறை அறிந்து கொள்வதற்கான முன்னெடுப்பாக வெளிவந்திருக்கிறது சா தமிழ் செல்வனின் தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்னும் தொகுப்பு. இந்த நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எழுதிய இந்த நூல் சிறுகதைகளை பற்றி மட்டுமல்லாமல் அவற்றை எழுதிய எழுத்தாளர்களை பற்றியும் எழுதியிருப்பதில் தனித்துவம் பெறுகிறது. ஒருவரின் அரசியலை புரிந்து கொள்ள படைப்பை மட்டும் பார்த்தால் போதாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை, படித்த படிப்பு, நட்பு வட்டம், பொருளாதார நிலை, வாழ்ந்த இடம், பொது வாழ்வுடன் அவருக்கு இருந்த தொடர்பு போன்ற தகவல்களும் ஒரு வாசகருக்கு தெரிதல் அவசியம். சிறுகதையாளர்களின் வாழ்க்கை வரலாறும் அவர்களது உரைகளும் நேர்காணல்களும் தேவையான இடங்களில் மேற்கோளாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது. தமிழின் முதல் சிறுகதை ஆசிரியரை நூலாசிரியாக ஏற்றுக்கொண்ட வாவே சுப்பிரமணியம் தொடங்கி கந்தர்வன் வரை 57 தமிழ் சிறுகதையாளர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கும் கட்டுரைகளில் சில எழுத்தாளர்களை பற்றி விரிவாகவும் சில எழுத்தாளர்களை பற்றி மிகச் சுருக்கமாகவும் எழுதியிருக்கிறார். சுருக்கமாக எழுதினாலும் எழுத்தாளரின் கதைகளில் மனம் தோய்ந்து எழுதும் நூலாசிரியரின் எழுத்து நடை வாசகருக்கு மிக நெருக்கமானதாக அமைந்து விடுகிறது. சிறுகதை எழுதப்பட்ட காலம், கதை மாந்தர்கள், அவர்களின் வாழ்க்கை பாடுகள், எழுத்தாளர்கள் முன்னிறுத்திய சமூக பிரச்சனைகள் பற்றியும் தனது பார்வையை சமரசமின்றி இக்கட்டுரையில் தாசா தமிழ்ச்செல்வன் பதிவு செய்துள்ளார். புதுமை பித்தன், கு பா ராஜகோபாலன், கு அழகிரிசாமி, ஜெயகாந்தன், கி ராஜ நாராயணன் ஆகியோரின் கதைகளை விவரிக்கையில் அக்கதைகளுக்குள் நம்மையும் ஒருவராக்கி உலவ விடும் அதிசயத்தை நிகழ்த்தியுள்ளது தமிழ் செல்வனின் எழுத்து. தொடக்க காலத்தில் சிறுகதைகளை எழுதியவர்கள் அவற்றை பிரசுரித்த பத்திரிகைகள் கதைகளில் வெளிப்பட்ட சிந்தனை போக்குகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆறு பிரிவுகளாக தமிழ் சிறுகதைகளை வகை பிரித்து கூறியிருப்பது அவற்றை பற்றி மதிப்பீடு செய்வதற்கான பாதையை அமைத்து தந்துள்ளது. சிறுகதைகளுக்கான தனித்த இயக்கம் போல் செயல்பட்ட மணிக்கொடி எழுத்து பத்திரிகைகளில் வெளியான சிறுகதைகள், வெகுஜன இதழ்களில் வெளியான கதைகள், சாந்தி, சரஸ்வதி, செம்மலர், சிகரம் போன்ற இடதுசாரி சிந்தனையாளர்கள் நடத்திய இதழ்களின் கதைகள், சுயமரியாதை, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, பெண் விடுதலை போன்ற உள்ளடக்கத்துடன் எழுதப்பட்ட திராவிட இயக்க சிந்தனையாளர்களின் கதைகள், 1960களுக்கு பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களின் மன வெழுச்சியுடன் எழுதப்பட்ட தலித்திய கதைகள், 1980களில் புதிய உத்வேகத்துடன் எழுதப்பட்ட பெண் எழுத்தாளர்களின் கதைகள் போன்றவற்றை வகை பிரித்து கூறுவது தமிழ் சிறுகதைகளின் அகத்தையும் தமிழ் சமூகத்தின் புறத்தையும் உள்வாங்கிக் கொள்ள பேருதவியாக உள்ளது. பெண் படைப்பாளிகள் என்னும் தலைப்பில் வைமு கோதநாயகி அம்மாள், கமலா விருத்தாச்சலம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள், கூப்பா சேது அம்மாள் ஆகியோரை பற்றியும், திராவிட இயக்க எழுத்தாளர்கள் என்னும் தலைப்பில் மு கருணாநிதி, ராம அரங்கண்ணல், ஏவிபி ஆசைத்தம்பி, டி கே சீனிவாசன், எஸ் எஸ் தென்னரசு ஆகியோரை பற்றியும் எழுதப்பட்டுள்ளவை மிகச் சுருக்கமாக இருந்தாலும் மிகவும் அவசியமான அறிமுக கட்டுரைகள். இக்கட்டுரைகளை எழுதிய நூலாசிரியரின் பெரும் உழைப்பை பாராட்டாமல் இருக்க முடியாது. பெரும் தொகுப்பென்றாலும் இதிலும் விடுபடல்கள் உள்ளன. ஆர் சூடாமணி, சுஜாதா, மேலாண்மை பொன்னுசாமி, ராஜேந்திர சோழன் உள்ளிட்ட பல படைப்பாளிகளையும் குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த சிறுகதை எழுத்தாளர்களும் விடுபட்டுள்ளதாக நூலாசிரியரே குறிப்பிட்டுள்ளார். சிறுகதை முன்னோடிகள் பற்றிய கட்டுரைகள் மட்டுமே அடங்கிய இந்நூலில் தற்கால சிறுகதை ஆசிரியர்களின் எவரின் பெயரும் படைப்பும் இடம்பெறவில்லை. ஆனால் சிறுபான்மை மக்கள் வாழ்வினை முன்வைக்கும் படைப்பாளர்கள் என தற்கால எழுத்தாளர்களை பற்றிய ஒரு குறிப்பில் ஓரிருவரின் பெயர்களை மட்டும் குறிப்பிட்டுள்ளார். சா தமிழ்செல்வன் எழுதிய இக்கட்டுரைகளில் உரத்த குரலும் இல்லை, ஒடுங்கிய குரலும் இல்லை. சக பயணியுடன் அருகமர்ந்து பேசும் நெருக்கமும் நம் முன்னோடிகளின் பங்களிப்பினை பரவலாக கொண்டு சேர்க்கும் எண்ணமுமே மேலோங்கி இருக்கின்றது. தமிழ் சிறுகதை நூற்றாண்டு தடத்தின் முதல் 50 ஆண்டுகளின் சிறந்த கதைகளை பற்றியும், அதன் ஆசிரியர்கள் பற்றியும் எழுதப்பட்டுள்ள இந்நூல் கையேடாக, வழிகாட்டியாக, விமர்சனமாக, பரிந்துரையாக அமைந்திருப்பதில் சா தமிழ் செல்வனின் ஆழ்ந்த வாசிப்பு வெளிப்படுகிறது.
பாடாதத்தெம்மாங்கு நாம் பாட வந்தேனி, பாட்டோட சேராத சோகம் சொன்னேனி, தன்னால மரமாச்சு, சிறு இருந்த நிலம் பொன்னான வயலாச்சு, யாராலதான் நடக்குது இது அண்ணாச்சு, சீராகத்தான் புரியுதா அது அன்றாச்சு, பாடாத தெம்மாங்கு. கல்லுப்பட்ட கண்ணாடி போல எம் பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போல, முன்னாடி வாழ்க்கை கல்லுப்பட்ட கண்ணாடி போல எம் பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போல, பன்னீரும் இல்லாம கண்ணீரும் இல்லாம கள்ளாடி நின்னேனே, பாட்டோட சேராத என் சோகம் சொன்னேனே. ஒரு பூமால போட்ட எம் பொன்னான மகளே, வாழ ஒரு பொன்னாரம் கேட்ட, புண்ணாகி போன நெஞ்சில் ஒரு பூமால போட்ட எம் பொன்னான மகளே, வாழ ஒரு பொன்னாரம் கேட்ட, கையெடுத்து தந்தேனே காவலுக்கு நின்னேனே, கண்ணீர் ஏனம்மா பூமானே, கையெடுத்து தந்தேனே காவலுக்கு நின்னேனே, கண்ணீர் ஏனம்மா பூமானே, சாமி கொடுக்கல குழந்த வரும் ஒன்னால பேரப்புள்ள நூறு வரும், அட வந்தது எல்லாம் வந்தது இல்ல, போவது எல்லாம் போவது இல்ல, இன்னைக்கு நீ தந்த நிம்மதி போதும் அம்மா, பாடாதத்தம்மாங்கு நாம் பாட வந்தேனே, பாட்டோட சேராத இரு சோகம் சொன்னேனே, பார விழுந்த வெத தன்னால மரமாச்சு, சேரு இருந்த நிலம் பொன்னால வயலாச்சு, யாராலதான் நடக்குது இது அண்ணாச்சு, சீராகத்தான் புரியுதாது அண்ணாச்சு, பாடாதத்தம்மாங்கு.
மிக மிக அநியாயத்திற்கு பணிவாக இருப்பவர்களை நம்பக்கூடாது. இயல்பான மனிதனுக்கு பணிவு ரோஷம் இரண்டுமே கலந்திருக்கும். எல்லை இல்லாத பணிவு என்கிற பொழுது அது நாடகம் என்று புரிந்து கொள்ள வெகு சிலராலேயே முடியும் என்கின்றார் எழுத்துச் சித்தர் பாலகுமாரன் அவர்கள். முதல் முறை போல் இரண்டாவது முறையும் ஒருவரால் நீங்கள் காயப்படுகிறீர்கள் என்றால் தவறு உங்கள் மீதுதான். அளவுக்கு அதிகமான அன்பு எல்லையின்றி கொட்டப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் இருக்கும் என்கின்றார் நம்முடைய ஸ்ரீசாமி அவர்கள். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு நல்ல ஒரு பாடலை நமக்கு அறிமுகம் செய்திருந்தார். அதை தொடர்ந்து பல நல்ல பயனுள்ள கருத்துக்களை நமக்கு அளித்தார் நம்முடைய அன்பு சகோதரி திரு அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்கள். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு சில வாரங்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
Streaming now on planetaudio.org.nz.
Om Vignavinayagane Saranam.
New Zealand இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் FM அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
நாற்பதாம் ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
Auckland Council has a goal of zero waste to landfill by 2040. That means recycling, composting, reusing and repurposing materials. Here's another zero waste tip on Planet FM. Think before you buy. See if there's a second-hand option available that would suit your needs. Make meal plans and stick to shopping lists. The advice is avoid, reduce, repair, reuse, recycle in that order. Always remember, every small action makes a difference. A total of 147,000 tons was saved from landfill services in 2024. Find out all the info at wastenothing.co.nz.
7:30 to 9 on Planet FM Saturday mornings is for our Tamil listeners. And if you would like to tune in to other Tamil programs, simply go to our website, planetaudio.org.nz, and click Tamil. Our last Tamil program for the morning is Aliyam, up next at 8:30.
നമസ്കാരം, ഞാൻ സിന്ധു പുന്നോസ്. മലയാളം FM എന്ന നമ്മുടെ കമ്മ്യൂണിറ്റി റേഡിയോ പരിപാടിയിലേക്ക് സ്വാഗതം. വെള്ളിയാഴ്ച വൈകിട്ട് 7:25 യവനിക എന്ന ഗ്രഹാതുരത്വം നിറയുന്ന റേഡിയോ നാടക പരമ്പരയും തുടർന്ന് മലയാള ഗാനങ്ങളുടെ പിന്നാമ്പുറ കഥകൾ നിറഞ്ഞ പാട്ടിന്റെ കഥ എന്ന പരിപാടിയും ശ്രവിക്കാവുന്നതാണ്. ഞായറാഴ്ച ഉച്ചയ്ക്ക്